ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு: திருப்பெருந்துறை இறைவனை காணுதல். தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சூரியன் டெய்லி உதிக்கிறார். சூரியனை பற்றி என்ன சொல்றார்கள் விஞ்ஞானிகள்? சூரியன் என்பது ஒரு பெரிய ஹீலியம் கேஸ் கோளம், எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. சில லட்சம் ஆண்டுகளுக்கு கழிச்சு பாத்தீங்கன்னா சூரியன் சின்னதா போயிடும். சில கோடி ஆண்டுகள் கழிச்சு சூரியனே இல்லாம போயிடும், எரிந்து அவிந்து போகும் நம்ம கண்ணால பாக்குற சூரியன். ஆனால் இதே போல பல சூரியர்கள் பல கேலக்சிகள் இருக்கின்றன. சாமி அத்தனை படைச்சு வச்சிருக்கிறார். ஆனால் தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு, எந்த ஒரு பொருளும் தோன்றி மறையும் என்று பார்க்கின்றோம். அப்ப வான் கெட்டு மாறுதம் மாய்ந்து அழல் நீர் மண் கெடினும். கெடுதல் என்றால் இயல்பு திரிதல். அழிதல் என்பது என்ன? அதனுடைய இயல்பு தெரிந்தாலே அது மாறினாலே, கெமிக்கல் ஸ்டேட்டோ பிசிக்கல் ஸ்டேட்டோ எது மாறினாலும் இயல்பு தெரிந்தால் அந்த டிரான்ஸ்பர்மேஷனே ஒரு விதமான நிலையின்மைதான், நிலையாமைதானே. அப்ப இப்பொழுது இருப்பதை போல அடுத்த நிமிடம் இல்லை, அடுத்த கணமே இல்லை என்று பார்க்கின்றோம். அவ்வாறு இல்லாமல் எப்பொழுதும் ஒருபடித்தான தன்மை கொண்டிருப்பது சிவம் அப்படின்னார். ஒன்றென நின்றது சிவம். சிவத்தை பத்தி சொல்லும்போது ஈராய் முதல் ஒன்றாய், முடிவாக முதலாக இருக்கின்ற ஒரு பொருளா இருப்பது சிவம் சம்பந்த பெருமான். ஈராய் முதல் ஒன்றாய், அப்புறம் படைப்பிற்காக இரு பெண்ணான் குணம் மூன்றாய், மாறாமறை நான்காய், வரு பூதமவே ஐந்தாய், ஆறாறு சுவை ஏழோ சீடு, எட்டு திசை தானாய் வேறாய். ஆனா அது ஈராய் முதல் ஒன்றாய் இருப்பதனால அது அனைத்திலும் கலந்திருக்கின்றதே தவிர இரண்டாக மூன்றாக இருக்கிற பொருளா பொருளாவே அது இல்லை, வேறாகி இருக்கின்றது. தானாய் வேறாய் உடனானான் இடம் வீழிமிடலையே என்று சொல்ற. அதுபோல சிவம் என்பது ஒன்று என்பதை திருமந்திரம் சொல்றது. ஒன்று அவன் தானே, உலகத்திலே ஒன்று என்று சொல்லப்படுகின்ற பொருள் அவன் மட்டும்தான். ஒன்று அவன் தானே. அப்ப அவனை இரண்டாக பார்ப்பது அவனுடைய அருள் இந்த உலகத்தினை செயல்படுத்துகின்றது. ஆகவே பொருள் தன்மையினால் ஒன்றாக இருந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும்போது சிவம் என்றும் டைனமிக்காக இருக்கும்போது சக்தி என்றும் கூறப்படுகின்ற தன்மை, அந்த தன்மை அருளினாலே இரண்டு போல் காணப்படுகின்றான். சிவமும் சக்தியுமாக அவன் இயக்கத்திற்கு வித்திடுகின்ற காரணத்தினாலே, இயக்கத்திற்கு துணை செய்கின்ற காரணத்தினாலே அவனுடைய அருள் தான் துணை செய்கின்றது. அருளினாலே அவன் இயக்கினாலும் கூட அவன் சிவத்தன்மைக்கு குற்றம் வராது. ஏன் வராதுன்னா, இயங்குகின்ற ஒவ்வொரு பொருளும் இயல்பு குன்றும் மாறும் திரியும். ஆனால் பெருமான் எல்லா இயக்கத்திற்கும் காரணமாக தான் இயங்குகின்றான். அந்த இயக்கத்தை தான் ஆட்டம்னு சொல்றோம், நடராஜாவுடைய டான்ஸ். அது என்னன்னா, அனைத்து பொருளையும் இயங்க வைக்கின்ற இயக்கமே அன்றி தான் இயங்குகின்ற இயக்கம் அன்று. பெருமான் தனக்காக ஆடல. ஆகவே அவன் சிவத்தன்மை குன்றாது, அவன் அருளினாலே இரண்டாகின்றான் என்று சொன்னார். ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், மூன்றினுள் நின்றனன் அப்படின்னு வருது என்று அவனை பற்றி வருவதனால ஒன்று என்று சொல்லப்படுவது சிவம் என்று சொன்னார். அதனை தேர்தல் ஞானம் என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பொருள் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தில், ஒவ்வொரு பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் தோற்றமும் அழிவும் பார்க்கின்றோம், வளர்ச்சி மூப்பு அழிவெல்லாம் பார்க்கின்றோம். இதற்கு காரணமாக இருந்து கொண்டு தான் அழியாது எதிலும் தோன்றாது ஒருபடித்தாக இருக்கின்ற ஒரு பொருள் உண்டு என்பதை தான் கற்கின்ற பலவிதமான கல்விகளின் மூலம் ஒருவன் அறிவதற்கு ஞானம்னு பேரு. எந்த கலையினை உணர்ந்தாலும் மெய்ப்பொருளாகின்ற சிவம் அழியாத ஒரு பொருள் உண்டு என்பதை ஒருவன் அந்த அறிவிலே உணர்வதற்கு கலைஞானத்திற்கு ஞானம் என்று பெயர். ஆகவே ஞானம் என்பது கலைஞானம் என்று இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவோம். நீங்க கணக்கு தான் படிங்க, இந்த கெமிஸ்ட்ரி தான் படிங்க, நீங்க பிசிக்ஸ் படிங்க, நீங்க மெக்கானிக்ஸ் படிங்க, நீங்க மெடிசின் படிங்க, நீங்க அக்கௌண்டன்சி படிங்க, நீங்க தமிழ் இலக்கியம் படிங்க, இலக்கணம் படிங்க, வேறு மொழிகள் படிங்க, மொழியியல் என்று சொல்லுகின்ற லிங்குஸ்டிக்ஸ் படிங்க, எதை படித்தாலும் அந்த படிப்பு சரியை கிரிய யோகம் என்ற ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து ஒருவன் படித்தான் என்று சொன்னால் இறையருள் கைகூடி அந்த கலைக்கலாம் பொருளாக இறைவன் தன்னை காட்டுவானான். கலைக்கலாம் பொருளாய் உடன் கூடி பார்க்கின்ற உயிர்க்கு பரிந்தானை. நம்பியார் சொல்றார், கார்குன்ற மழையாய் பொழிவானை, கலைக்கலாம் பொருளாய் உடன் கூடி பார்க்கின்ற உயிர்க்கு பரிந்தானை. அப்படியே எல்லாவற்றிலும் இறைவனை பார்க்க தலைப்படுகின்ற ஒரு கலைஞானமானது இறைவன் உள்ளாலே ஒருவனுக்கு கிட்டியது என்று சொன்னால் அவன் என்ன எதை உணர்வான் என்றால், தன் கண்ணிலே இருந்து கொண்டு கண்ணினை இயக்கி இந்த கண்ணை கொண்டு இந்த காட்சியை தனக்கு காட்டுவோன் கடவுள் என்றும், இந்த நாக்கை கொண்டு இந்த சுவையினை நமக்கு உணர்த்துவோன் கடவுள் என்றும், இந்த செவியை கொண்டு இந்த ஒளியை நமக்கு உணர்த்துவன் கடவுள் என்றும், அந்த கடவுளே அனைத்தையும் செய்கின்றான், எல்லாம் சிவன் செயல் என்று சொல்லி ஒரு பிள்ளை தாயினை உணர்வதைப் போல உலகத்தாக இருக்கின்ற கடவுளை உணர தலைப்படுவான். இந்த செய்தி அந்த பாட்டில் சொல்றார், கார்குன்ற மழையாய் பொழிவானை கலைக்கலாம் பொருளாய் உடன் கூடி பார்க்கின்ற உயிர்க்கு பரிந்தானை. சுவாமி அனுகிரகம் பண்றார், சக்தி நிவாதம் ஏற்படுது. பகலும் கங்குலும் ஆகி நின்றானை அப்படின்னா, பகல் என்பது இறைவனை அறிகின்ற நிலை, கங்குல் என்பது அறியாத நிலை. அவனை அறியாதிருந்த நிலையாகவும் அறிகின்ற நிலையாகவும் பெருமானே இருக்கின்றான், மறைப்பாகவும் காட்சியாகவும் இருக்கின்றான். பகலும் கங்குலும் ஆகி நின்றானை ஓர்க்கின்ற செவியை, சுவை தன்னை உணரும் நாவினை, காண்கின்ற கண்ணை, ஆர்க்கின்ற கடலை, மலை தன்னை ஆரூரானை மறக்கலும் ஆமே. அப்படி ஒரு தாயானவள் தன் வயிற்றுக்குள்ளும் வயிற்றுக்கு வெளியிலும் தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பதை போல இந்த உயிரினை இந்த உலகத்திலே விட்டு கையை பிடித்து கொண்டு அழைத்து நடத்தி செல்கின்றான் கடவுள் அருளினாலே. அப்ப தான் எந்த கலையிலும் அந்த கடவுளுடைய அருள் இருந்த ஒருவனுக்கு இருந்ததுன்னு சொன்னா அந்த கடவுளை அவன் அறிவான். அப்படி அறிய தலைப்பட்டவனே கடவுள் கைவிட மாட்டான், தன்னை தொடர்ந்து காட்டுவான். இந்த கலைஞானத்திற்கு ஞானம் என்று பெயர். சிவன் இருக்கிறான் என்ற உணர்வு இதுல வந்துடும். இந்த சிவன் இருக்கின்றான் என்ற உணர்வு வருகின்ற காரணத்தினாலே அவன் பாவம் செய்வதற்கு அஞ்சுவான். அதான் கடவுள் உணர்ச்சி. எங்கும் உளனொருவன் காணுங்கொள் என்று அங்கம் குலைவது அறிவு. கடவுள் இருக்கிறாருங்கிற உணர்ச்சியினால அவன் என்ன பண்ணுவான், விதிகளை மீறுவதற்கோ விலக்குகளை கடைபிடிப்பதற்கோ முற்பட மாட்டான், விதிப்படி வாழ ஆரம்பிப்பான். அப்ப ஒன்றாகிய ஒரு பொருளை தன்னுடைய ஒழுக்கத்தினாலும் கல்வியினாலும் சீலத்தினாலும் ஒருவன் அறிய தலைப்படுதல், அந்த கலைஞானத்திற்கு ஞானம் என்று பெயர். நின்ற சிவம் ஒன்று அதனை தேர்தல் ஞானம். சரி, நிகழ்போதம் தேர்ந்ததனை தெளிதலாம். நிகழ்போதம்னார், நிகழ்தல் அப்படிங்கிற போதம் தானே நிகழும் என்ற பொருள் சொல்ற. போதம் என்பது நாம் தேட வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக். எப்படின்னா, துரியம் என்ற நிலைக்கு சென்ற உயிர் அந்த நிலையிலே தொடர்ந்து இருந்தால் அதிதம் என்ற நிலை தானே நிகழும், அது அருளினாலே நிகழ்வது. ஒரு எஸ்கலேட்டர்ல அவன் ஏறி போயிட்டு இருக்கிறான், கடைசிப்படி அவர் தள்ளி விட்டுடும் தானே. அதே போல சில விஷயங்கள் தானே நிகழும். அப்பொழுது நிகழ்போதம் என்றால் இறைவன் அருளினாலே கைகுடுகின்ற போதம் என்பது என்னன்னா, தேர்ந்ததனை தெளிதல். கடவுள் உண்டு என்ற உணர்ச்சி, கடவுள் நிழல் போல இருக்கிறான், கடவுள் தான் நம்ம கையை பிடிச்சி அழிச்சிட்டு போறார் எல்லா இடத்துலையும். நம்ம நின்றுட்டு இருக்கிறோம், ஒரு பஸ் கூட்டமா வருது, ஏற முடியல, அதுக்காக வருத்தப்படக்கூடாது, இந்த பஸ் வேணாம்னு கடவுள் சொல்லிட்டார், அவ்வளவு, அடுத்த பஸ் தான் நமக்கு நல்ல பஸ், எதுக்கும் கவலை இல்லாமல். ஆனா விதிப்படி ஒழுகின்ற வாழ்க்கை என்பது கடவுளை அறிந்தவன் வாழ்கின்ற வாழ்க்கை. இருந்தாலும் அந்த நிலையிலும் கடவுள் இருக்கின்றான் என்ற உணர்ச்சி வருகின்றதே தவிர, கடவுள் கருப்பா சிவப்பா, அவன் கசப்பானா இனிப்பானா, அவன் நெட்டையா குட்டையா, அவன் ஆம்பளையா பொம்பளையா அப்படிங்கிற அளவுக்கு கடவுளுடைய சுரூபம் தெரியாது. அந்த விசேஷ ஞானம் எப்ப வரும் அப்படின்னு கேட்டா, இதுல காட்டை, காட்டைனா உறுதி. அந்த உறுதி ஏற்பட்டால் கடவுள் தன்னை காட்டுவான். தண்ணீர் இல்லோன் தானேயான தன்மை, எந்நீர் அனைவர் கேட்க வந்து எம்பி அரைகூவி ஆட்கொண்டிருக்கின்ற நிலை குருநாதனாக வந்து காட்டுவான். கடவுளுக்கு உருவம் கிடையாது, பெயர் கிடையாது, ஒரு நாமும் ஒருவரும் ஒன்றுமிலான். அப்படிப்பட்ட கடவுளுடைய உருவங்களிலே மிக உயர்ந்த உருவம் என்பது நமக்கு சிவஞானத்தை உபதேசிக்கின்ற ஆசிரிய கோலம்தான். அந்த ஆசிரிய கோலத்தை விட உயர்ந்த ஒரு கோலம் கடவுளுக்கு கிடையாது. அத திருவாசகம் சொல்லுது, கணனா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய். கணனா திருக்கோலம்னா ஏனைய தவ முயற்சிகளாலே காண முடியாத திருக்கோலம். கோயிலுக்கு போனா எத்தனையோ கோலங்களை பார்க்கலாம், 25 மகேஸ்வர மூர்த்தங்களை பார்க்கலாம். கணனாத கோலம் என்பது கடவுளே வந்து காட்டுகின்ற கோலம், அது நம்முடைய பிரத்யேக குருநாதனாக வந்து காட்டுகின்ற கோலம். அந்த கணனா திருக்கோலம் என்பதுதான் அவனுடைய கோலங்களிலே உயர்ந்தது. அந்த கோலத்தை காணலாம். அதாவது கலைஞானத்தினாலே கடவுள் உணர்ச்சியை பெற்றவனுக்கு பெருமான் தன்னை உள்ளவாறு அறிவிப்பதற்கு குருநாதனாக வருவான். அப்ப அந்த தேர்ந்த ஞானம் தெளியும். குருவே சிவமன அவருடைய திருவடியை பிடித்துக் கொண்டு அவனை மனிதனாக நினைத்து இகழாது, அறுபரத்துருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளை பெருமையை சிறுமை என்று இகழாது, அவருடைய திருவடியினையை பிரிவறியாத நிழலை போல பின்பற்றி அவனுக்கு தொண்டு செய்து அந்த வாழ்கின்ற தொண்டு வாழ்க்கையினாலே இந்த உயிரானது மீண்டும் பிறவானறியை பெற்று கடவுளுடைய திருவடியிலே இரண்டரை கலக்கும். அந்த ஞானமானது உறுதியாக உடம்பின் இறுதியிலே இது பெற்றுவிடும். அப்ப சேஃபா வேலிட் டிக்கெட்டோட காசிக்கு போற கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ்ல ஏறி உட்காந்து டிக்கெட்டும் செக் ஆயிடுத்து, நம்ம காசிக்கு ஒரு 36 மணி நேரத்தில் போய் இறங்குறது உறுதி. அதே போல வாழ்க்கையில் செம்மை பெறும் ஜீவன் முக்தி நிலை, அதான் போதம். அது தானே வந்து நிகழும், நிகழ் போதம் என்று சொன்னார். அப்பொழுது இந்த ஓடுகின்ற உலகத்திலே, இயங்குகின்ற உலகத்திலே இயக்கத்திற்கு காரணமாக இருந்து கொண்டு தனக்கு ஒரு இயக்கமின்றி, தனக்கு ஒரு தோற்றம் இறுதியின்றி, அனைத்திற்கும் இடமளித்துக் கொண்டு, தன் அருளினாலே இடமளித்துக் கொண்டு கலப்பினால் அந்த பொருளோடு கலந்து ஒன்றாகி இருக்கின்ற ஒரு பொருள் இருக்கின்றதே அது சிவம். அந்த ஒரு பொருள் உண்டு என்று உள்ளத்தினாலே, கலைஞானத்தினாலும் ஒழுக்கத்தினாலும், மகேஸ்வர மாகேஸ்வர பூஜை கற்பிக்கப்பட்ட மகேஸ்வர மாகேஸ்வர பூஜைகளை செய்வதனாலும் இந்த உயிர் அறிந்து வைத்திருப்பது ஞானம். குருநாதருடைய தீட்சையினாலே அந்த ஞானத்தை தெளிந்து ஐயமர தெளிந்ததிலே ஒடுங்கி இருப்பது போதம். அது தானே ஆட்டோமேட்டிக் என்று சொன்னார். நிகழ்போதம் தெளிதலாம் என்று சொன்னார். இது தொன்று தொட்டு நம்முடைய சைவத்திலே சொல்லப்பட்டது. எப்படின்னா கலைஞானம் நிகழ்ந்து தவவினையினாலே போதம் நிகழும். இங்கு ஞானம் என்று சொல்லப்பட்டது கலைஞானம், போதம் என்று சொல்லப்பட்டது பரஞானம். ஞானம் இரண்டு, அபரம் என்றும் பரம் என்றும் சொல்லப்படும். பரம் என்றால் மேலான ஞானம், அபரம் என்றால் கீழான ஞானம்னு அர்த்தம் கிடையாது. அபரம் என்றால் மேலானதற்கு மாற்றானது அர்த்தம், கீழானதுங்கிற பொருள்ல வரல. அப்ப அபரம் என்றால் அதர்னு அர்த்தம். மேலான ஞானத்தை தவிர இன்னொரு ஞானம் இருக்கு, அது கலைஞானம். கலைஞானத்தினாலே ஒருவன் வந்து தவ வாழ்க்கையிலே தொடர்ந்து முனைந்து இருக்க, சக்தி நிபாதத்தினாலே குருநாதன் கிடைத்து அவன் வந்து அந்த குருநாதன் நிறுத்திய குறியிலே நின்று காட்டிய நெறியிலே ஒழுகி அவனுக்கு தொண்டு செய்து அவன் வேறு சிவம் வேறு என்று கருதாது, அவனை இகழாது, அவனை மதித்து நடந்து ஒழுகினால் இந்த உயிருக்கு போதம் நிகழும். அதுக்கு பரஞானம் என்றும் மெய்ஞானம் என்றும் ஓமை அதுக்கு பேரு. ஆனால் அந்த இரண்டும் ஆளுடைய பிள்ளையாருக்கு உடனேயே நிகழ்ந்தன, அதான் அவருடைய சிறப்பு. உயிர்களுக்கு உடனுடன் நிகழாது. கலைஞானம் நிகழ்ந்து கால அவகாசம் நிகழும், எது பரஞானம் நிகழ்வதற்கு. ஆனால் இந்த டைம் கேப் இல்லாம அவருடைய பிள்ளையாருக்கு மட்டும் உடனே நிகழ்ந்தது. என்ன காரணம்னா அவர் பூமியிலே பிறந்த பிறப்பு அப்படிப்பட்டது, தவ முதல்வராகவே பிறந்து விட்டார். கலைஞானம் நிகழ்ந்து செய்ய வேண்டிய தவத்தை ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிறார். தவ முதல்வர் சம்பந்தர் என்பதனால அவருக்கு எப்படி நிகழ்ந்தது, சிவனருளையே சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். பெருமாளுடைய திருவடி என்பது அருள், அதனையே சிந்தித்திருக்கின்ற திருப்பெருகின்ற சிவஞானம் அப்படின்னார். அந்த சிவஞானம் என்பது கலைஞானம், சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். எதை பார்த்தாலும் எதை படித்தாலும் எதை பேசினாலும் சிவனுடைய நினைவாகவே இருப்பது. சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம். முதலே முதலடியிலே சொல்லப்பட்ட சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் என்பது அபரஞானம், அது கலைஞானம். அதைத்தான் இந்த ஆசிரியர் ஞானம் என்று சொல்றார். செக்குலார் பெருமானால இரண்டாவது அடியிலே சொல்லப்பட்ட பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் என்பது போதம் என்று சொல்லப்படுகிறது, அதான் பரஞானம். அந்த போதத்தை எவ்வளவு அழகா செக்குலார் விளக்குறார் பாருங்க. பவம் என்றால் மறுபிறவி, அதனை அற என்றால் அடியோடு அர்த்தம். அறவே முடியாதுங்க அப்படின்னா அர்த்தம், கொஞ்சம் கூட முடியாது. அற என்றால் முற்றிலும் அடியோடு. பவமதனை அறமாற்றும் மறுபிறவி கனவிலும் இல்லை, நிச்சயமா இந்த உயிருக்கு மறுபிறவி இல்லை என்று சொல்லி அந்த ஆணவ மலத்தை நசிப்பிக்க செய்கின்ற ஒரு ஞானம். பவமதனை அறமாற்றும் பாங்கினில் அந்த தன்மையில் ஓங்கிய ஞானம். ஞானம் என்பது ஓங்குகின்றதுன்னார். ஓங்குறது எதை போல ஓங்குது அப்படின்னு கேட்டா, ஒரு சமுத்திரம் ஓங்குவதை போல ஓங்குவது. ஞானம் என்பது ஒரு சமுத்திரம். சமுத்திரம் எப்படிப்பட்டதுன்னா, எவ்வளவு ஜலம், நதிகளுடைய ஜலம், மழை எல்லாம் சமுத்திரத்து போய் சேர்ந்தாலும் சமுத்திரம் கரை கடப்பதில்லை, கட்டுப்பாட்டோடு இருக்கு. ஆனால் அந்த சமுத்திரம் ஓங்கினா என்ன ஆகும், சுனாமி. சமுத்திரம் ஓங்கினால் எனக்கு நல்லா நீஞ்ச தெரியுங்கிறவனையே அது இழுத்து உள்ள சொருகிடும். சமுத்திரம் ஓங்கி ஒருவனை இழுத்து கொண்டால் அவன் மீண்டு வரமாட்டான் இல்லையா. சுனாமி வந்து சமுத்திரத்துல எத்தனா சமுதிரத்துக்கு உள்ள போய் முத்து குளிக்கிறவனா இருந்தாலும், சமுதிரத்துல படகு விடுறவனா இருந்தாலும், மீன் பிடிக்கிறவனா இருந்தாலும், நன்றா நீஞ்சுவனா இருந்தாலும், நீராடுவனா இருந்தாலும், சுனாமியில மாட்டிட்டு சமுதிரமே இழுத்துட்டு உள்ள போயிடுத்துனா அது அவனுடைய மறுபிறவியை அற மாற்றுகின்ற பாங்கினில் ஓங்குகின்றது. பவமதனை அற மாற்றும் பாங்கினில் தன்மையில் ஓங்குகின்ற சமுத்திரம் அது சுனாமி. அதே போல இந்த அதிதம் என்ற போதமானது இவனுடைய கலைஞானத்திலே இவனுடைய காட்டை அந்த உறுதியினால இவனுக்கு சிவமானது என்ன பண்ணுது, கருணை செய்யுது. எப்படி கருணை செய்யுதுனா, இனிமே நான் உன்னை விடமாட்டேன், நீ என்னை தேடிட்டு இருக்கிற இல்லையா, என் பக்கத்துல இருந்தே தேடிட்டு இருக்கிற, இனிமே நான் என்ன பண்றேன், உன்னை என் மடியிலேயே அமர்த்தி கொள்கின்றேன், இறக்கி விடமாட்டேன் அப்படின்னு இழுத்துக்கிறது. இதற்கு காரணம் கடவுளுடைய கருணைதான் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு குழந்தை என்ன பண்ணிச்சா, ஒரு சின்ன குடத்தை வச்சுக்கிட்டு கங்கை ஜலத்தை முண்டுக்கணும்னு போச்சான். எல்லா கங்கை ஜலத்தையும் முன்னிட்டு வரையம்மான்னு சொன்னதான். ஒரு சின்ன குடத்துல எல்லா கங்கை ஜலமும் முண்டுக்க முடியுமா, உன்னால அத்தனை ஜலத்தையும் முண்டுக்க முடியாது, அதனால சீக்கிரம் எழுந்துவான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறது. அதான் ஸ்ரத்த, முடியாது என்று நினைக்காமல் தொடர்ந்து தவம் செய்கின்றது. அப்ப என்ன பண்ணுது, அந்த கையினால படியில உட்கார்ந்து பாவாடை நினைச்சுக்காம அந்த குடத்தை கங்கை ஜலத்துக்குள்ள அமுக்கி வைக்குது. கங்கை ஜலம் அதுக்குள்ள ரொம்பின்றே இருக்கு. கங்கைக்கே கருணை வந்துருச்சு. இந்த குழந்தை செய்கின்ற தவத்தை கண்டு கருணை. ஆகவே கடவுளுக்கு எப்படி கருணை பிறக்கும், ஒரு உயிர் செய்கின்ற தவத்தை கண்டு கடவுளுக்கு கருணை பிறக்கும். கங்காதேவி என்ன பண்ணினா, ஒரு பெரிய அலை அடிச்சு அந்த குடத்தை இழுத்துன்னு போயிடுச்சு. அம்மா சொல்றா, அப்பவே சொன்னேனா, அம்மா சொன்னதை கெட்டு நீ வரலையே, குடத்தை கங்கை இழுத்துன்னு போயிடுது பாத்தியா அப்படின்னு சொல்லலாம். குழந்தை சந்தோஷமா சிரிச்சதான், என்ன இப்ப என் குடம் கங்கைக்குள்ள இருக்கு, அந்த குடம் கங்கைக்குள்ள இருப்பதனால எல்லா கங்கையும் குடத்துக்குள்ள போகும். போகமா போகாத, குடம் கங்கைக்குள்ள இருந்தா எல்லா கங்கையும் குடத்துக்குள்ள போய் தானே போகணும். அது போல உயிர் கடவுளுக்குள் அடங்கினால் கடவுள் உயிருக்குள் அடங்குவான். உயிர் கடவுளுக்குள் அடங்கினால் கடவுள் உயிருக்குள் அடங்குவான் அப்படிங்கறது திருவாசகம் சொல்லுது. என்ன, அந்தமில்லாத அகண்டமும் நம்முள் அகப்படும். ஆகாது, முடியாதான், எல்லையில்லாத ஒரு பொருள் எல்லைக்குட்பட்ட நமக்குள் அடங்கும், நாம் அதற்குள் அடங்க வேண்டும். குடம் கங்கைக்குள் சென்றால் கங்கை குடத்திற்குள் செல்லும், எல்லா கங்கையும் செல்லும். எத்தனை கங்கை வந்தாலும் கங்கைக்குள்ள தானே இருக்க குடம். அதுபோல தொடர்ந்து கங்கை குடத்திற்குள் செல்வதை போல கடவுளை உயிர் வந்து தொடர்ந்து அறிந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் சிவஞானம். அப்ப போதம் என்பது தானாக கருணையினால் நிகழ்வது அப்படின்னு பார்க்கணும். தவத்தினால் கருணை நிகழும். வேதத்துல ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பறவை. அந்த பறவையினுடைய பறவை வந்து என்ன பண்ணிச்சு, தன்னுடைய முட்டைய ஒரு சமுத்திரத்தினுடைய பீச் அதுல போட்டுட்டு போயிருந்தது, பறந்து அரண்ட போயிருந்தது சாப்பாட்டுக்க. அது சேஃபான இடம் நினைச்சிட்டு ஒரு மரத்தடியில அந்த முட்டையை வச்சுட்டு போயிருக்கு. ஒரு பெரிய அலை வந்து அந்த முட்டையை இழுத்துன்னு போனாலும் வந்து பாக்குறது, வந்து பார்த்தா முட்டையை காணும், தேடி தேடி பாக்குறது காணும். ஏதாவது பாம்பு கும்பி எடுத்துன்னு போயிடுத்தா ஒண்ணும் காணும், பக்கத்துல ஒண்ணும் காணும். பார்த்தா அந்த முட்டை வச்சிருந்த இடத்துக்கீழ மணல் கொஞ்சம் ஈரமா இருந்தது. சரி, சமுத்திரம் தான் இழுத்துன்னு போயிடுத்துன்னு சொல்லிட்டு என்ன பண்ணது, இந்த முட்டையை எப்படியா சமுத்திரத்திலிருந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய சிறிய அலகல ஒரு துளி சமுத்திர ஜலத்தை அதை வந்து கொத்தி எடுத்துட்டு தொலைவில் பறந்து போய் இன்னொரு இடத்துல போய் அதை டிராப் பண்ணிச்சான், அதை போட்டுச்சான். ஏன்னா இந்த சமுத்திரத்தையே நான் என்ன பண்றேன், நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்றேன். சமுத்திரத்தை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மாத்தி விட்டா சமுத்திரத்தினுடைய வயத்துல இருக்கிற முட்டை தெரியும், நம்முடைய முட்டையை நாம எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த குருவி போன்ற ஒரு சிறு பறவை தவம் செய்து தொடர்ந்து செய்த உடனே அந்த தவமானது சமுத்திர ராஜனுடைய மனதினை உருக்கி அவன் தன் கரங்களிலே அந்த முட்டை எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு போ என்று சொன்னான். ஆகவே உயிர்கள் செய்ய வேண்டிய தவம், ஆனால் கடவுளுடைய அருள் என்பது அவன் அருளால் தான் அது விளைகின்றது, கருணையினால் கடவுள் கிட்டுகின்றான். ஆகவே போதம் என்பது தானே நிகழ்வது, அதான் பரஞ்ஞானம் என்று சொன்னார். இந்த இரண்டும் ஆடு பிள்ளையாருக்கு நிகழ்ந்தது. அது நிகழ்ந்தது எப்படி சொன்னார்னா, சிவனடியே சிந்திக்கும் திருப்பிறகு சிவஞானம். கலைஞானம் கலைஞானம் ஒருவனிடம் இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அவன் மூச்சுக்கு மூச்சு கடவுளையே கருதுவான். அனாவசிய பேச்சு பேச மாட்டான். அவன்கிட்ட அனாவசிய பேச்சு கொடுத்தா நாம சலிச்சிருவோம். எப்படி சலிச்சிருவோம்னா, மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் அப்படின்னு சொல்றார் அருணகிரிநாதர். என்ன பொருள், முருகனை அறிந்த ஒருவன் அவன்கிட்ட போய் நம்ம அரட்டடிக்கிறோம்னு வச்சுங்களேன், அவன் முருகா அம்மா. என்ன கேள்வி கேட்டாலும் முருகா, உங்க ஊர்ல மழை பெஞ்சதா முருகா, தண்ணி கிடைக்குதா முருகா, பிள்ளைங்களா சௌக்கியமா இருக்கா முருகா. இவன் எத்தனை தடவை வேணா முருகான்னு சொல்லுவான், அவனுக்குதான் பெருமைப்படும், அவன் போயிடுவான். அப்படி உலகமானது நம்மை அடராது பெருமானுடைய திருநாமத்தை பிடித்துக் கொண்டால். அப்பொழுது கலைஞானம் என்பது கடவுளை உறுதியாக பிடித்துக் கொள்கின்ற ஞானம். கலைஞானம் என்பது கடவுளை உறுதியாக பிடித்துக் கொள்கின்ற ஞானம். கடவுள் இருக்கிறான்ங்கிற உணர்ச்சி இல்லாம ஒருத்தன் பிடிச்சுப்பானா, இல்லாத பொருளை பொறுத்தவன் பிடிச்சுப்பானா, நம்பினாதான பிடிச்சுப்பான். ஆகவே கடவுள் நம்பிக்கையும் அந்த அவனை தேடுதலும் அதற்கு அடிப்படையான உறுதிப்பாடும் கலைஞானம். அதை சொல்லும் போது சிவன் அடியே சிந்திக்கும் அந்த ஏகாரம், பிரிநிலை ஏகாரம், இன்னொன்றை சிந்திக்காமல் அப்படின்னு அர்த்தம். உலகியலை அறவே கைவிட்டு பிற துறை வேட்கை நீங்கி எனக்கு சாமி தான் முக்கியம், நான் கோயிலுக்கு தான் போவேன், திருமுறை தான் படிப்பேன், ஜபந்தான் பண்ணுவேன், பூஜை தான் பண்ணுவேன், வேற எந்த வேலையிலையும் நான் ஈடுபடுத்தாதீங்க. ரொம்ப முக்கியமான அவங்களுக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வந்திருக்கும், அன்னி தேதியில நாயனார் குரு பூஜை இருக்கு அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி தவிர்க்கணும். நாயனார் குரு பூஜையை தவிர்க்க கூடாது. எதை தவிர்க்கணுங்கிற ஞானம் வந்துருச்சுன்னா கலைஞானம் வந்துருச்சுன்னு தெரியுது. எதை விடணும், எதை தொடணும், எதை விட்டுறணும், எதை பிடிச்சுக்கணுங்கிற ஞானம் தான் கலைஞானம். அப்ப அதான் சிவனடியே சிந்திக்கும் திருப்பிறகு சிவஞானம். சரி, அந்த ஞானத்தினாலே என்ன பண்ணுது, கடவுளுடைய கருணை ஏற்பட்டு இவன் பிறவியை ஒழிக்கின்ற போதம் ஏற்படுகின்றது. பவமதனை அறமாற்றும், முழுவதுமாக மாற்றுகின்ற பாங்கினில் ஓங்கிய ஞானம். இப்ப இதை ரெண்டையும் 1:1 கரஸ்பாண்டன்ஸ்ல ரெயிட்ரேட் பண்றார், ரிப்பீட் பண்றார். அப்படின்னா ஓமையிலா கலைஞானம், நிகரில்லாத கலைஞானம். இப்பொழுது சம்பந்த பெருமான் பெற்ற கலைஞானம் என்பது நாம் பெறுகின்ற கலைஞானத்திலும் சாலச் சிறந்தது. இந்த கலைகளின் மூலம் அறிகின்ற ஞானம் தானே கலைஞானம். அந்த கலைஞானத்தை சிறுச்சிறிதாக ஒரு உயிர் தன் தவத்திற்கு ஏற்ப பெறும். ஆனால் தவ முதல்வராகின்ற சம்பந்த பெருமான் பெற்ற கலைஞானம் என்பது அந்த கலைஞானம் கூட ஏதையோ ஒரு கலைஞானத்திலும் உயர்ந்தது. அதான் உவமையிலா கலைஞானம். அப்ப சம்பந்த பெருமான் பெற்ற பரஞானம் இருக்கின்றது, அது உணர்வறிய மெய்ஞானம். அவர் பெற்ற ஞானம் இன்னதென்று இன்னொருவரால் எடைபட முடியாது. என்ன காரணம்? ஞானமே வடிவாகின்ற அம்பாள் இந்த பிள்ளையாருக்கு ஞானத்தை ஊட்டும் பொழுது தான் அறிந்து வைத்திருப்பதை போலவே எம்பெருமானை இந்த பிள்ளை அறிய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அனுபூதியும் அதில் குழைத்தாள். என்னறிய சிவஞானத்து இன்னமுதம் குழைத்தருளி உன் அடிசில் என உமையம்மை ஊட்ட. ஆகவே சம்பந்த பெருமான் பெற்ற கலைஞானமோ பரஞானமோ உயர்வானவை என்பதை காட்டுவதற்காக அதை வந்து மீண்டும் ரிப்பீட் பண்றார். சிவனிடையே சிந்திக்கும் திருப்பிறகு சிவஞானம் என்பது ஓமையிலா கலைஞானம். பவமதனை அறமாற்றும் பாங்கியில் ஓங்கிய ஞானம் என்பது உணர்விரிய மெஞ்ஞானம். இவை இரண்டையும் தவமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். இந்த இரண்டையும் சைமல்டேனியஸா ஒரு உயிர் உணராது. கலைஞானத்திலிருந்து பரஞானத்திற்கு செல்வதற்கு தவமும் காலமும் முயற்சியும் தேவை. ஆனால் சம்பந்த பெருமான் தவ முதல்வராக இருப்பதனால அவர் அதனை உடனுக்குடன் உணர்ந்தார் என்பது அவருடைய பெருமை. அதைத்தான் சொல்றாரு, சம்பந்த பெருமான் உணர்ந்த ஓமையிலா கலைஞானம் என்பது ஞானம் என்றும் அவர் பெற்ற உணர்வில மெய்ஞானம் என்பது போதம் என்றும் சொல்லப்படும் என்பது இந்த பாட்டினுடைய விளக்கம். சிவம் என்பது ஒன்று, அதனை உறுதியாக பிடித்துக் கொள்வதற்கு ஏதுவான தெளிவு என்பது கலைஞானம், அது ஞானம். அதனை உள்ளவாறு நம்ம உள்ளத்திலே ஏற்று போற்றுவது அதன் வடிவமாக நாம் ஆகிவிடுவது, மீண்டு வாரா நெறியிலே சென்று சேர்வது, இனி பிறவி இல்லை என்று உறுதிப்பாட்டோடு விளைகின்ற போதம், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன் என்ற உறுதியோடு நிகழ்கின்ற போதம் என்பது அந்த பரஞானம் என்று பார்க்கின்றோம் என்று சொன்ன உடனே இவர் உள்ளம் உருகியது. அதற்கல்லவா ஒருவன் இயங்க வேண்டும். இந்த மூன்றையும் தெளிவாக சொல்லி இந்த குருநாதனுடைய அருளினாலே இந்த மூன்றையும் நாம் பெறுவோமே என்று சொல்லி அவருடைய திருவடியிலே விழுந்து வணங்கினார் என்று. சிவம் ஒன்று என்பதற்கு சாத்திர ரீதியா அப்படி பொருள் கொள்ளலாம்னா, இந்த உலகத்திலே எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அதன் ஜாதியிலோ அல்லது அதற்கு முரண்பட்ட ஒன்றாகவோ இன்னொரு பொருள் வந்து சேலஞ்சா வந்து சேரும். மாம்பழம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மாம்பழத்துல அதன் ஜாதியிலேயே பல மாம்பழங்கள் இருக்கு, ஒன்றுக்கு ஒன்று சேலஞ்ச், ரைவல் மேட்ச். மாம்பழம் இன்னொரு மாம்பழம் வேண்டாம், எனக்கு மாம்பழம் ஒத்துக்காது, கொய்யா பழம் தான் ஒத்துக்கணும் அப்படின்னு என்னாச்சு, பழம் என்ற புதுமையினால மாம்பழத்துக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு. அதே போல படைக்கப்பட்ட பொருள் எல்லாவற்றிற்கும் ஒன்றை போல ஒன்று இணையாகவோ அல்லது அதற்கு வந்து மாற்றாகவோ உண்டு. அதை சொல்லும் போது சஜாதிய விஜாதிய பேதம்னு சொல்வார்கள். தன்னுடைய ஜாதியிலே இருக்கின்ற ஒரு பிரிவு அல்லது மாறுபட்ட ஜாதியிலே இருக்கின்ற பிரிவினாலே வருகின்ற பேதம், வேறுபாட்டு உணர்ச்சி, இது சிவனிடத்திலே கிடையாது. சிவம் என்பது ஒன்று, சிவனை போல இன்னொரு பொருள் கிடையாது, சிவனை போல இன்னொரு கடவுள் கிடையாது, சிவனுக்கு சேலஞ்சா பசு வர்க்கத்துல ஒருத்தர் கிடையாது. இப்ப சஜாத்தியம்னா கடவுள் ஜாதியிலையும் சிவனுக்கு இணை கிடையாது, பசு கூட்டத்திலையும் சிவனுக்கு இணை கிடையாது. ஆகவே சஜாத்திய விஜாத்திய பேதம் கிடையாது. சரி, ஆனா ஸ்வகத பேதம் என்று ஒன்று இருக்கு. ஸ்வகத பேதம்னா என்னன்னா, ஒரு பொருள் ஒன்றா இருந்தாலும் அது ஹெட்டரோஜினியஸா இருக்கலாம். ஒரு கரண்டி தோசமாக எடுத்து நாம வந்து தோசைக்கல்ல ஊத்துறோம், ஊத்தி எண்ணெய் விட்டு அதை சுடறோம், சுட்டா ஓரமெல்லாம் முருகலா முள்ளு முள்ளா ஆயிடுது, அப்புறம் நடுப்பகுதி மெத்துன்னு இருக்கு, இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி ரெண்டுக்கும் இடைப்பட்டதாக தோல் தோலி போல இருக்கு, ஒன்னு முள்ளு போல இருக்கு, ஒன்னு தோலி போல இருக்கு, ஒன்னு மெத்துன்னு இருக்கு. சின்ன பிள்ளைக்கு மெத்துன்னு இருக்கிற பகுதியை தான் ஊட்டணும். அந்த ஸ்கூலுக்கு போற மொரட்டை பசங்களுக்கு அவன் ரோஸ்டா முருகலா தான் குடும்பம். அவன் மெத்துன்னு இருந்தா அந்த மெத்துனு இருக்கிற பகுதியை தூக்கி எரிஞ்சிட்டு மீதியெல்லாம் சாப்பிடுவான். அப்ப நுகர்வோர் நுகர்வோர் தகுதி குறித்து ஹெட்டரோஜினஸா இருக்கிற ஒரு பொருளானது வேண்டப்படும் அல்லது வேண்டப்படாது, ஏற்கப்படும் அல்லது மறுக்கப்படும். இது அந்த பொருள் ஒன்றாயிருந்தும் அதற்கு வருகின்ற நிலை. அப்படி கடவுள்கிட்ட ஒரு பேதம் உண்டானா கடவுள் அப்படி கிடையாது. கடவுள் எப்படிப்பட்டார்னா, ஸ்வகத பேதம் இல்ல, கடவுள் தலையிலிருந்து கால் வரையும் எங்கு பார்த்தாலும் இனிக்கின்ற கற்கண்டை போல ஏக ரசமாக இருப்பவர். சிவத்தன்மை என்பது அவருக்கு முழுவதும் சிவத்தன்மை தான், அது அகண்டிதமான சிவத்தன்மை, துண்டு போட்டு பார்க்க முடியாது. சமுத்திரம் எல்லா இடத்திலையும் உப்பு கரிப்பதை போல கடவுள் எப்பொழுது நுகர்ந்தாலும் இன்ப வடிவமா இருப்பார், ஆனந்த பூரித்தனாக இன்ப வடிவமா இருப்பார் என்பதனால அவர் என்றைக்குமே அந்த பெருமானை உணர்ந்த ஒருவரால அந்த பெருமானை கைவிட முடியாது. மேவினார் பிரியமாட்டா விமலனாருக்கு அடுத்தது என்னோ சாமியும் உங்கள்ட்ட பழகிட்டாங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு அவர்களுக்கு உன்னை கைவிடுவதற்கு மனம் வராது. கண்ணப்பர் சொல்றார், எந்த நிலையில சொல்றார், பெருமானுக்கு உணவிற்காக வேட்டைக்கு போயிருக்கிறாரு. வேட்டைக்கு போயிட்டு வந்திருக்கிற நேரத்துக்குள்ள இடைப்பட்ட நேரத்தில் பெருமானுடைய கண்ணிலிருந்து உதிரப்புக்கு ஏற்பட்டு இவர் பார்க்கிறாரு, நான் பாவி, உன்னை சார்ந்தவர்கள் யாராவது உன்னை விட்டு பிரிவார்களா? நான் பெரும் பாவி என்பதனால தான் பிரிஞ்சிருக்கிறேன். பிரியக்கூடிய பொருளா நீ? பரமா பிரேம ஆஸ்பத மூர்த்தின்னு சொல்வார்கள், அன்பிற்கு இலக்காகின்ற பொருள் நீ, சலிக்காத பொருள். உன்னோட பழையவர்கள் யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, நான் தான் மட்டமானவன், அதனால தான் நான் உன்னை விட்டு பிரிந்து போனேன். நான் பிரிந்த காரணத்தினாலே உங்களுக்கு இந்த துன்பம் வந்து விட்டது என்று தன்னை இடித்துக் கொண்டார். மேவினார் பிரியமாட்டா விமலரார் என்பது அவர் சுகத பேதம் இல்லாதவர், யாண்டும் இனிக்கின்ற பொருள். எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் பெருமான் ஒருபடி தன்மையாக இருந்து கொண்டு இன்பத்தையே தருகின்ற பெருமான் என்பதனால அவனுக்கு சிவம் என்று பெயர் என்பது அது ஒன்று என்று சொல்லப்பட்டதற்கு பொருள். இந்த இலக்கணங்களை பார்த்தால் உலகத்திலே ஒன்று என்று சொல்லக்கூடிய, ஒன்று என்று பெயர் சுற்றக்கூடிய பொருள் ஒன்றும் கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்கும் சேலஞ்ச் இருக்கிறதுனால எந்த பொருளும் ஒன்று என்று பாராட்டக்கூடிய பொருள் அன்று என்று பார்க்கின்றோம். ஆகவே ஒன்று என்பது சிவம், ஞானம் என்பது கலைஞானம், போதம் என்பது அவன் அருளினால் நிகழ்கின்ற பரஞானம், அது பிறவினை ஒழிக்கும். அத போதம் நிகழ்ந்து விட்டால் இன்னும் மீண்டும் பிறவி கிடையாது என்று குருநாதர் சொன்ன உடனே நிற்பார் சிந்தை உருகும் வகை உரை செய்தார் உமையில்லார். அந்த மந்திரியாக எதிரில் நின்று கொண்டிருக்கின்ற திருவாதூர்களுடைய உள்ளமானது உருகி ஒழுகும்படியாக இந்த இனிமையான உமையினை இனிப்பாக சிரித்து கொண்டே வண்ண பணித்து வா என்று சொல்லி, கண்ணினாலே நீ வா, உன்னை ஆட்கொள்வதுக்குதான் வந்திருக்கிறேன், உனக்காகத்தான் இந்த ஸ்கூல் ஓபன் ஆயிருக்குது என்று அந்த கண்ணோடு அன்போடு பெருமான் அவர்கிட்ட சொன்னார். சொன்ன உடனே அந்த பெருமானுக்கு இவர் அடிமையாகினார்.